2018 ஆம் ஆண்டு மார்ச் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், நாடாமல் வந்தடைந்த நாடு, ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வரம் தருகிறேன், என்ன வேண்டுமானாலும் கேள் என்று சொன்ன திருதராஷ்டிரனிடத்தில் பாஞ்சாலி கேட்ட முதல் வரம் இது. பரத சிரேஷ்டரே, நீர் எனக்கு வரம் கொடுப்பதாயிருந்தால் கேட்கிறேன். எல்லா தர்மங்களையும் அனுசரிப்பவரும் மேன்மை பொருந்தினவருமான யுதிஷ்டரர் தாசராகாமல் இருக்க கடவுள், உயர்ந்த மனமுள்ளவனும் என் புதல்வனுமாகிய பிரதிவிந்தியனை அறியாத சிறுவர்கள் தாசபுத்திரா என்று அழையாமல் இருக்க வேண்டும். பாரதரே, முதலில் சாதாரண மனிதனாக ராமர் ராஜபுத்திரனாக இருந்து கொண்டு கொண்டாடப்பட்ட புருஷன், தான் தாசபுத்திரன் என்று அறிந்தால் இறந்து விடுவான் என்றோ என்று சொன்னாள். பாரத சபா பருவம் தியூத பருவம் அத்தியாயம் 93 பக்கம் 305. இந்த பகுதியின் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் பார்ப்போம். திரௌபதி said, Oh, bull of the Bharata race, if thou will grant me a boon, I ask the handsome Yudhishthira, obedient to every duty, be freed from slavery. Let not unthinking children call my child Prithivindya, endued with great energy of mind, as the son of a slave. Having been a prince so superior to all men and nurtured by king, it is not proper that he should be called the child of a slave. In the Prithivindiyan, தர்மபுத்திரருக்கும் பாஞ்சாலிக்கும் பிறந்தவன் உபபாண்டவர்களில் ஒருவர். உபபாண்டவர்கள் 11 பேர். தர்மனுக்கும் பாஞ்சாலிக்கும் பிறந்தவன் பிரதிவிந்தியன். பீமனுக்கு பிறந்தவன் சூதசோமன். அர்ஜுனனுக்கு பிறந்தவன் ஸ்ருதகீர்த்தி. நகுலனுக்கு சதானிகன். சகதேவனுக்கு சிதகர்மன். இவர்கள் ஐவரோடு தர்மபுத்திரனுக்கும் அவனுடைய இன்னொரு மனைவியான தேவிகாவுக்கும் பிறந்தவன் யௌதேயன். பீமனுடைய இன்னொரு மனைவியான வலந்தராவுக்கு பிறந்தவன் சார்வாகன். அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தவன் அபிமன்யு. நகுலனுக்கும் கரேனுமதிக்கும் பிறந்தவன் நிரமித்திரன். சகதேவனுக்கும் விஜயாவுக்கும் பிறந்தவன் சுகோத்திரன். இந்த 10 பேர்களோடு பீமனுக்கும் கிடிம்பிக்கும் பிறந்த கடோத்கஜனையும் சேர்த்து உபபாண்டவர்கள் மொத்தம் 11 பேர். இந்த கணக்கில் அர்ஜுனனுடைய மற்ற பிள்ளைகளான இராமான், பப்ருவாகனன் போன்றோர் இல்லை. இவர்களில் தர்மபுத்திரனுடைய மகனான பிரதிவிந்தியன் அடிமையின் பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடாது என்று குறிப்பிட்டு கேட்கிறாள் பாஞ்சாலி. அவளுடைய பார்வையில் முதலும் முக்கியமுமான அடிமை யுதிஷ்டிரனே. சூதாட்டத்தில் அடிமையானவன் என்ற நேரடி பொறுப்பு அவனுக்கு இருப்பதால் இந்த 11 பேரில் பிரதிவிந்தியனுக்கு எந்த அவமானமும் நேரக்கூடாது என்று அவனை குறிப்பிட்டு கேட்கிறாள். இந்த வரத்தை தந்தேன் என்று திருதராஷ்டிரன் தர்மபுத்திரனை அடிமை தடையன் என்றும் விடுவிக்கிறான். இன்னொரு வரம் கேள் என்று மீண்டும் திரௌபதி இடத்தில் திருதராஷ்டிரன் சொன்னதும் அவள் கேட்ட இரண்டாவது வரம் இது. அரசரே, ரதங்களும் விற்களும் உள்ளவர்களுமான பீமசேன அர்ஜுனர்களும் நகுல சகதேவர்களும் அடிமைகளாய் இராமல் சுதந்திரர்களாய் இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டாள். மேற்படி அவர்களையும் அடிமை தலையிலிருந்து விடுவித்த திருதராஷ்டிரன், இந்த வரங்களால் நீ முழு நன்மையும் பெறவில்லை, ஆகவே மூன்றாவதாக ஒரு வரம் கேள் என்று பாஞ்சாலியிடம் சொல்ல, மகிமை பொருந்தியவரே, ஆசையானது தர்மத்தை கெடுக்கும், ஆதலால் நான் ஆசைப்படவில்லை, மேற்படி பக்கம் 306 என்று சொல்லிவிட்டாள். ஆகவே முதல் வரத்தால் தர்மபுத்திரனை விடுவித்தாள், இரண்டாவது வரத்தால் மற்ற நால்வரையும் தேர்களோடும் ஆயுதங்களோடும் விடுவித்தாள். துரியோதயனாயருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த அம்சம்தான். அவர்கள் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது போதாதென்று இந்த கிழவர் தேர்களோடும் ஆயுதங்களோடும் அவர்களை விடுவித்திருக்கிறாரே. கொடிய பாம்புகளை நம்முடைய மனம் போன போக்கிலெல்லாம் துன்புறுத்திய பிறகு அவற்றை சுதந்திரமாக திறந்து விட்டால் பற்களோடு இருக்கும் அவை சும்மாவாவிடும் என்று அவர்களுக்கு அச்சம் பிறக்கிறது. அதை சற்று பொறுத்து காண்போம். மூன்றாவது வரம் கொடுத்தும் திரௌபதி கேட்காமல் விட்டுவிட்டவை இரண்டு உண்டு. ஒன்று, பாண்டவர்கள் ஐவரையும் அடிமை தலையன் என்றும் விடுவித்தாளே தவிர தன்னை அடிமை இல்லை என்று அறிவிக்க சொல்லவில்லை. என்னை ஆட்டத்தில் வைத்ததே செல்லாது என்று ஆரம்பத்திலிருந்தே அவள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவள் தான் அடிமையாக ஆனதையே ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே தன்னை அடிமைத்தலையை நின்றும் விடுவிக்கும்படியாக கேட்டுக்கொள்வதற்கான அவசியமே ஏற்படவில்லை என்பது அவளுடைய தீர்மானமான கருத்து. இங்கேதான் பாரதி பேசும் அந்த திமிர்ந்த ஞானச்செருக்கு வெளிப்படுவதை காண்கிறோம். பாண்டவர்களை அடிமைத்தலையை நின்றும் விடுவிக்க வேண்டும், அவர்களுடைய ஆயுதங்களையும் தேர்களையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பாஞ்சாலி, கேட்காத விஷயம் இன்னொன்றும் இருக்கிறது, நாடு. நாட்டை திருப்பித்தா என்று அவள் கேட்கவே இல்லை. வெறும் காடாக கிடந்த காண்டவ வனத்தையே திருத்தி இந்திரப்பிரஸ்தத்தை சமைத்த தன் கணவர்களால் இன்னொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்ற அசாத்திய துணிச்சல் அவளுடைய போக்கில் வெளிப்படுவதை காண்கிறோம். மூன்றாவது வரத்தை மறுக்கும் அவளுடைய பேச்சில் இது வெளிப்படுவதை காணலாம். இந்த என் கணவர்கள் மிக பாபம் உள்ளவர்களாக ஆகி இப்போது கரையேற்றப்பட்டனர். இனி தம் நற்செய்கைகளினால் நன்மைகளை அடைவார்கள். ஓ கிங், தீஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஃப்ரீட் ஃப்ரம் த ரெச்சட் ஸ்டேட் ஆஃப் பாண்டேஜ் will be able to achieve prosperity by their own virtuous acts. என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பு. என் கணவன்மார்கள் அடிமைகள் அல்ல, அது போதும். இதற்கு மேல் அவர்களுக்கு வேண்டியதை அவர்களுடைய நல்ல செயல்களால் பெற்றுக்கொள்வார்கள் என்ற மனோதிடம் இருந்த காரணத்தால் வாய்ப்பிருந்த போதும் நாட்டை கேட்கவில்லை. அல்லது தேர்களோடும் ஆயுதங்களோடும் அவர்களை விடுவிக்க சொன்ன போதே தேர்களோடும் ஆயுதங்களோடும் நாட்டோடும் என்றோ இழந்த பொருட்களோடும் என்றோ கேட்டிருக்கலாம். இது திமிர்ந்த ஞானச்சிற்கில்லை என்றால் வேறெது அப்படி சொல்ல தகுதியானதாகும். இதை கேட்டுக்கொண்டிருந்த கர்ணனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்ட போதிலும் பரிகாசமாக சிரித்தான். அழகினால் பெயர் பெற்ற மானிட பெண்கள் நாம் கேட்டிருப்பவர்களுக்குள் யாருக்கும் இப்படிப்பட்ட செய்கை இருந்ததை கேட்டிலும் இந்த சபையில் திருதராஷ்டிர புத்திரர்கள் பாண்டவர்களின் மேல் கரைகடந்த கோபாவேசம் கொண்டிருந்த சமயத்தில் துருபத புத்திரியான கிருஷ்ணை பாண்டவர்களுக்கு பரிகாரமானார். ஓடமில்லாத ஜலத்தில் விழுந்து தரை அகப்படாமல் முழுகிக் கொண்டிருக்கும் பாண்டவர்களுக்கு இந்த பாஞ்சாலி கரை சேர்க்கும் கப்பலானார். மேற்படி அத்தியாயம் 93 என்று பரிகசித்தான். பீமனுக்கு கோபாவேசம் பொங்கியது. அர்ச்சுனனோ, பாரதனே, மேலோர் இழிவானவன் கடுஞ்சொற்களை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவனுக்கு மறுமொழி கூறுவது ஒரு காலும் இல்லை. எல்லாம் தெரிந்தவர்களுக்கு தமக்குத்தாமே கௌரவத்தை பெற்றவர்களுமான சான்றோர்கள் பிறர் செய்த உபகாரங்களை மட்டுமே நினைப்பார்கள். அபகாரங்கள் செய்யப்பட்டிருந்த போதிலும் அவற்றை நினையார் என்று சொன்னான். அத்தியாயம் 93. இங்கே பேசப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஆழமாக சிந்திக்கத்தக்கவை. தமக்குத்தாமே கௌரவத்தை பெற்றவர்களான சான்றோ என்பதை பற்றி அப்படி சிந்திக்க வேண்டும். இனிமேல் பேச்சால் பயனில்லை. இவர்களை இங்கேயே இப்போதே கொண்டுவிடுகிறேன். இந்த பூமியை நீர் ஆளும் என்று பீமன் போருக்கு துடித்தான். அப்போதும் தருமர், பாரதனே, இது வேண்டாம், பேசாமல் இரு என்று அவனை அடக்கினான். அவ்வாறு அடக்கிவிட்டு திருதராஷ்டிரனிடம் சென்று கைகளை கூப்பிக் கொண்டு நின்றபடி சொல்லலானார், பரத வம்சத்து அரசரே, உமக்கு நாங்கள் என்ன செய்ய கடவோம்? எங்களுக்கு கட்டளையிடும் நீர்தாம் எங்களுக்கு பிரபு. பாரதரே, எப்பொழுதும் உமது கட்டளைப்படி நடக்க கருதுகிறோம் என்று சொன்னார். மேற்படி அத்தியாயம் 95. இவ்வளவு கொடுமைகள் நடந்து முடிந்திருந்தாலும் கர்ணனுடைய பரிகாசம் இப்போது அடங்கவில்லை என்றாலும் அர்ச்சுனன் சொன்னதைப் போல கடுஞ்சொற்களுக்கு மறுமொழி பேசுவது அவனுக்கு இயல்பில்லை. இந்த கணத்தில் கூட இவ்வளவுக்கு காரணமான பெரிய தந்தையினிடத்தில் கட்டளை எழும்படி கேட்டுக்கொண்டு கைகூப்பியபடி நிற்கிறான். இப்போதுதான் கேட்டிருக்க முடியும் என்றாலும் பாஞ்சாலி கேட்காமல் ஒதுக்கிவிட்ட அந்த வரத்தை தர்மபுத்திரனுக்கு திருதராஷ்டிரன் வழங்குகிறான். அஜாத சத்துருவே, உனக்கு நன்மை உண்டாகட்டும். நீங்கள் க்ஷேமமாய் உபத்திரவமில்லாத வழியில் செல்லுங்கள். என்னால் விடை கொடுக்க பெற்ற நீங்கள் உங்கள் தனங்களுடன் சென்று ராஜ்யத்தை ஆளுங்கள். திருதராஷ்டிரா ரிப்ளை, ஓ அஜாத சத்ரு, பெஸ்ட் பி தோ கோதோ இன் பீஸ் அண்ட் சேஃப்டி commanded by me, go, rule thy own kingdom with thy wealth. Ajada Chatru என்றால் சத்ரு என்றொருவன் இன்னமும் பிறக்கவே பிறக்காதவன் என்று பொருள். இது தர்மபுத்திரருடைய இன்னொரு பெயர். திருதராஷ்டிரன் மேலும் சொல்கிறான், நடந்ததையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். உன் தாயான காந்தாரியையும் உன் குணத்தில் அன்புடன் வந்திருக்கும் முதியோனும் கண் தெரியாதவனும் உன் தந்தையுமாகிய என்னையும் பார். நான் நமது புத்திரர்களின் சிநேகிதர்களையும் பலாபலங்களையும் பார்க்க கருதியதனால் தெரிந்துதான் இந்த சூதாட்டத்தை விலக்காமல் இருந்தேன் என்று அவன் சொல்லும் போதே பூனைக்குட்டி வெளியே வந்து விடுகிறது. இந்த சூதாட்டத்தை என் புத்திரர்களும் அவர்களுடைய தோழர்களும் விரும்பியதால் என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என்று நினைத்ததால் நான் தெரிந்தேதான் இந்த சூதாட்டத்தை தடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு விதுரனை அமைச்சனாகவும் உன்னை தர்மபுத்திரனை அரசனாகவும் கொண்டிருக்கும் கௌரவர்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை என்று அப்படியே தட்டை திருப்பி போடுகிறான் பெரிய தகப்பன். இதற்கும் எந்த விதமான மன வேறுபாட்டையும் காட்டாமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தர்மபுத்திரன் விடை பெற்றுக் கொண்டு இந்திரபிரஸ்தத்தின் அரசனாக தன் நாட்டை நோக்கி திரும்புகிறான். இப்போது துஷ்ட சதுஷ்டமா என்று வியாசர் வர்ணிக்கும் அந்த அயோக்கிய சிகாமணிகளான துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் ஆகிய நால்வருக்கும் தாங்கள் அரும்பாடுபட்டு வென்ற செல்வங்களையும் நாட்டையும் இப்படி அநியாயமாக ஒரே கணத்தில் தூக்கி கொடுத்து விட்டாரே கிழவர் என்ற கோபமும் சலிப்பும் மேலிடுகின்றன. திருதராஷ்டிரனே சொன்னபடி அவன் என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று நினைத்ததால் சூதாட்டத்தை தடுக்கவில்லை. ஆகவே அவனிடத்தில் இந்த சூதாட்டத்துக்கு சம்மதம் மட்டுமல்லாமல் விருப்பமும் இருந்திருக்கிறது. இப்போது அனைத்தையும் தூக்கி கொடுத்து விட்டான் என்றால் அதற்கு காரணம் பயம்தான் என்பது தெளிவாகவே தெரிகிறது. போகட்டும், பயத்தால் கொடுத்ததை இன்னொரு பயத்தை ஏற்படுத்தினால் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது திருதராஷ்டிரனுக்கு வேறு மாதிரியாக பயம் காட்ட வேண்டும். அப்படி பயம் காட்டிதான் அனுத்யூதம் எனப்படும் மறுசூதுக்கான விந்து விழுகிறது. தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.